வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 33. வாசிப்பவர் மதுமிதா. ஆதியூரில் அருமைநாத பிள்ளை என்பவன் ஒருவன் இருந்தான். அவன் சனியனை விலைக்கு வாங்குவது போல் ஏக காலத்தில் இரண்டு தாரங்களை மனம் செய்து கொண்டான். அந்த தாரங்கள் இருவரும் சகோதரிகள். கல்யாணம் நடந்து மறு வருஷத்தில் மூத்தவள் ஒரு பெண் குழந்தை பெற்றாள். அந்த குழந்தை பிறந்து ஒரு மாசத்துக்கு பின்பு இளையதாரமும் ஒரு புத்திரியை பெற்றாள். மூத்ததாரத்தின் மகள் பெயர் குணபூஷணி, இளையதாரத்தின் மகள் பெயர் மோகனமாலை. அந்த பெண்களுக்கு 10 வயசு நடக்கும்போது மூத்ததாரம் இறந்து அவளுடைய முன்னோர்கள் போன இடத்துக்கு போய்விட்டாள். அவள் இறந்து போன பிறகு அவளுடைய மகளான குணபூஷணி இடத்தில் கஷ்டகாலம் வந்து இஷ்டம் செய்ய ஆரம்பித்தது. சிட்டுக்குருவி மேல் பாரத்தை தொடுத்தது போல சிறிய தாயாரும் அவளுடைய மகளும் குணபூஷணியை எப்போதும் சிறுமைப்படுத்தினார்கள். மோகனமாலை கட்டி கழித்த பழம் துணிகளை கட்டி கொள்கிறதே அல்லாது குணபூஷணி நல்ல வஸ்திரங்களை கட்டி அறியாள். எல்லோரும் சாப்பிட்டு மிஞ்சின உச்சிட்டத்தை உண்கிறதே தவிர நல்ல சாதம் அருந்தி அறியாள். வருஷத்துக்கு ஒரு தரம் தீபாவளியில் அவள் தேகத்தில் எண்ணெய் பட்டிருக்குமோ என்னவோ அதுவும் சந்தேகம். சிட்டுக்குருவியின் தலைமேலே பணங்காயை கட்டினது போல வீட்டு வேலைகளையெல்லாம் அவளே செய்யும்படி அவள் மேல் சுமத்தினார்கள். சிறிய தாயாருக்கும் அவளுடைய மகளுக்கும் வேலை என்னவென்றால் குணபூஷணியை திட்டுகிறதும் அடிக்கிறதும் கொடுமை செய்கிறதேயன்றி வேறொரு வேலையும் இல்லை. அவர்கள் என்ன கொடுமை செய்தாலும் பொறுமையை அனுசரித்து வந்தாள். அவளுடைய தகப்பன் இளையதாரத்தினுடைய கோளை கேட்டுக்கொண்டு மகளுக்கு நடிக்கிற அநியாயங்களை விசாரிக்காமல் பாராமுகமாயிருந்து விட்டான். அதனால் அருமைநாத பிள்ளைக்கு எருமைநாத பிள்ளை என்கிற பட்டப்பெயர் கிடைத்தது. புஷ்பத்தை மறைத்து வைத்தாலும் அதனுடைய வாசனை காட்டி விடுவது போல குணபூஷணி குளிக்காமலும் முழுகாமலும் நல்ல ஆடை ஆபரணங்களை தரியாமலும் இருந்த போதிலும் அவளுடைய அழகும் குணமும் ஊரெங்கும் பிரகாசித்தபடியால் அவளை மனம் செய்ய விரும்பாதவர்கள் இல்லை. விளக்கு மாற்றுக்கு பட்டு குஞ்சம் கட்டினது போல மோகனமாலை சர்வாபரண பூஷியதாயிருந்தாலும் அவளுடைய துர்க்குணம் யாவருக்கும் பிரசித்தமானபடியால் அவளை மனம் செய்ய விரும்புவார்களும் இல்லை. அதனால் அவளுடைய தாயாருக்கு அதிக பொறாமையும் ஆச்சரியமும் உண்டாகி குணபூஷணி மேலே இல்லாத தோஷங்களை கற்பித்து அவளை ஒருவரும் கொள்ளாதபடி விகாதம் செய்து வந்தாள். நாகப்பட்டினத்தில் இருக்கும் நல்ல தம்பி பிள்ளை என்று பெயர் கொண்ட ஒரு கணவனுக்கு பெண் விசாரிக்கிறதற்காக சில ஸ்திரீகள் ஆதியூருக்கு வந்தார்கள். அவர் அருமைநாத பிள்ளைக்கு 2 புத்திரிகள் இருப்பதாக கேள்விப்பட்டு அந்த பெண்களுடைய குணத்தை தாங்களே நேராக அறிந்து கொள்ளும் பொருட்டு சில நாள் வரைக்கும் அருமைநாத பிள்ளை வீட்டிலே தங்கியிருந்தார்கள். அவர்கள் குணபூஷணியே யோக்கியமான பெண்ணென்று அதிசீக்கிரத்தில் கண்டுபிடித்து கொண்டார்கள். அவர்களுடைய அபிப்பிராயம் சிறிய தாயாருக்கு தெரிந்து அந்த நல்ல அபிப்பிராயத்தை கெடுக்கும் பொருட்டு அவள் குணபூஷணி மேலே பிரம்மாண்டமான ஒரு திருட்டு குற்றத்தை சுமத்த ஆரம்பித்தாள். பெண் பார்க்க வந்திருந்த அந்த ஸ்திரீகளுடைய பணப்பையை சிறிய தாயார் திருடி ஒருவருக்கும் தெரியாமல் குணபூஷணியினுடைய பெட்டியில் வைத்து மறைத்து விட்டாள். அந்த ஸ்திரீகள் பணப்பையை காணோம் என்று தேடின போது எல்லோருடைய பெட்டிகளையும் சோதிக்கும்படி சிறிய தாயாரே அவர்களை தூண்டிவிட்டாள். ஒருவருடைய பெட்டியிலும் பணப்பை அகப்படாமல் குணபூஷணியின் பெட்டியில் அகப்பட்ட போது அவள் திடுக்கிட்டு நடுநடுங்கி தான் திருடவே இல்லை என்று சொல்லி அழுதாள். உடனே அவளுடைய சிறிய தாயார் அவளை பார்த்து, நீலிக்கு கண்ணீர் நிலைமையிலே என்பது போல் ஏன் கள்ள அழுகை அழகிறாய்? நீ திருடாவிட்டால் அந்த பை உன் பெட்டியில் எப்படி வந்திருக்க கூடும்? கையும் களவுமாக அகப்பட்டு கொண்ட பிறகு கூட ஏன் பாசாங்கு பண்ணுகிறாய்? நீ எப்போதும் பசப்பு கள்ளி என்பது எனக்கு தெரியாதா என்றாள். சிறிய தாயாருடைய வார்த்தையை மறுத்து பேச துணியாமல் குணபூஷணி அழுதுகொண்டு மௌனமாயிருந்தாள். அவளுடைய முகத் தோற்றத்தினாலும் நிஷ்கபடமான வார்த்தைகளாலும் அவள் மாசற்றவள் என்று ஊரிலிருந்து வந்த ஸ்திரீகள் அபிப்பிராயப்பட்டாலும் அவளுடைய சிறிய தாயாரே அவள் மேலே தோஷோபரபரணம் கண்ணினபடியால் அவள் தோஷக்கிரஸ்தி என்று அவர்களும் நினைக்கும்படியாயிருந்தது. ஆகையால் அவர்கள் ஆதியில் கொண்ட கருத்தை மாற்றி மோகனமாலையை கன்னிகாதானம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவளுடைய தாய் தந்தையரை பிரார்த்தித்தார்கள். அதற்கு அவர்கள் நிராக்ஷேபமாக சம்மதித்தார்கள். மணமகனுடைய ஊர் தூரமானதால் ஒரு மாசத்துக்கு பிறகு விவாகம் செய்கிறதென்று முகூர்த்த தினமும் குறிக்கப்பட்டது. அந்த ஸ்திரீகள் நாகப்பட்டணத்துக்கு போய் மணமகன் முதலானவர்களை அழைத்து கொண்டு முகூர்த்த நாளைக்கு முன் வந்து சேர்வதாக செலவு பெற்று கொண்டு போய்விட்டார்கள். கல்யாணத்துக்கு வேண்டிய ஆடை ஆபரணங்கள் சாமக்கிரியைகள் முதலியவைகளெல்லாம் சேகரம் செய்து கொண்டு மாப்பிள்ளை முதலானவர்கள் நாகப்பட்டணத்தை விட்டு புறப்பட்டார்கள். அவர்கள் சில நாள் யாத்திரை செய்த பின்பு ஒரு நாள் காட்டின் மத்தியில் போகும்போது திருடர்கள் வந்து வளைத்து கொண்டு அவர்கள் கையில் இருந்த சகல சொத்துக்களையும் பறித்து கொண்டு ஓடிப்போய்விட்டார்கள். மாப்பிள்ளை முதலானவர்களுக்கு இடுப்பில் கட்டி கொள்வதற்கு கூட வஸ்திரமில்லாமல் சகல சொத்துக்களையும் இழந்து கோவனாண்டிகளாகிவிட்டதால் அந்த கோலத்தோடு கல்யாண வீட்டுக்கு போக வெட்கப்பட்டு கொண்டு அவர்கள் நாகப்பட்டினத்துக்கு திரும்பி போய்விட்டார்கள். கள்ளர்களே என்றால் அவர்கள் கொள்ளையடித்த ஆஸ்திகளை பிதிரார்ஜிதம் போல் வாகித்து கொண்டார்கள். மாப்பிள்ளையினுடைய வேலைக்காரனே திருடர்களுக்கு உளவாயிருந்து திருடும்படி செய்வித்ததால் அவன் மூலமாக பெண் வீட்டுக்காரர்களுடைய ஊர் பெயர் முதலான சகல விவரங்களையும் திருடர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்களில் அஞ்சாத சிங்கம் என்று பெயர் கொண்ட ஒரு சோரன் மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறான், அண்ணன்மார்களே, கல்யாணக்காரர்களிடத்தில் அடிக்கிற கொள்ளையே அல்லாமல் மற்ற கொள்ளைகளெல்லாம் கொள்ளையே. இந்த ஒரு திருட்டில் நமக்கு எவ்வளவோ திரவியங்கள் கிடைத்தன. நாம் 10 மாசம் வரைக்கும் ஓயாமல் திருடினாலும் இவ்வளவு சொத்துக்கள் நமக்கு கிடைக்குமா? நாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களிடத்தில் திருடி கொண்டதால் இனிமேல் பெண் வீட்டுக்காரர்களிடத்திலும் திருடுவது நியாயமாயிருக்கின்றது. பெண் வீட்டுக்காரர்களுடைய ஊர் பெயர் முதலான சகல விவரங்களும் முகூர்த்த தினமும் உழவன் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். அவர்களுக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் இதற்கு முன் பரிச்சயமில்லை என்பதும் நன்றாய் விளங்குகின்றது. ஆகையால் நாம் பெண் வீட்டுக்கு போய் நாமே நாகப்பட்டினத்திலிருந்து வந்த மாப்பிள்ளை முதலானவர்கள் என்று பாசாங்கு பண்ணி அந்த பெண்ணுக்கு தாலி கட்டி ஒரு ராத்திரி மட்டும் அங்கே தங்கி இருந்து அகப்பட்ட சொத்துக்களையெல்லாம் கவர்ந்து கொண்டு ஓடி வந்து விடலாம் என்று யோசிக்கிறேன் என்றான். இதை கேட்டவுடனே மற்றவர்கள் அவனை பார்த்து, தம்பி, உன்னுடைய சாமர்த்தியமே சாமர்த்தியம். ராஜரீக தந்திர நிபுணர்களுக்கு கூட உன்னுடைய புத்தியும் யுக்தியும் வருமா? அஞ்சாத சிங்கம் என்ற பெயர் உனக்கே தகும். நீ சொல்லுகிற காரியம் நிறைவேறி நம்முடைய எண்ணம் முற்றினால் இராமாயணம் மகாபாரதம் முதலிய மகா காவியங்கள் போல் உன் சரித்திரத்தையும் வித்வான்களைக் கொண்டு பாடுவித்து உன்னை தெய்வீகமாக்கிவிட சித்தமாகியிருக்கிறோம் என்றார்கள். ஆனால் சில திருடர்கள் அஞ்சாத சிங்கத்தின் அபிப்பிராயத்தை அங்கீகரிக்காமல் அவர்களுடைய பாகச் சொத்தை வாங்கி கொண்டு தங்கள் ஊருக்கு போய்விட்டார்கள். அஞ்சாத சிங்கம் உள்பட 6 திருடர்கள் மட்டும் பெண் வீட்டுக்கு போகவும் நினைத்த காரியத்தை முடிக்கவும் துணிந்தார்கள். அஞ்சாத சிங்கம் முக வசீகரம் உள்ளவனாகவும் பராக்கிரமசாலியாகவும் இருந்தபடியால் அவன் மணமகன் போல வேஷம் பூண்டு கொண்டான். மற்றவர்கள் எல்லோரும் அவனுடன் கூட கல்யாணத்துக்கு வந்த பந்துக்கள் போல புருஷ்கரித்தார்கள். அவர்கள் எல்லோரும் புறப்பட்டு முகூர்த்த தினத்துக்கு முந்தின நாள் இரவில் பெண் வீட்டில் போய் சேர்ந்தார்கள். அவர்கள் யார் என்று அருமைநாத பிள்ளையும் அவனுடைய மனைவியும் வினவ அவர்களை பார்த்து அஞ்சாத சிங்கம் சொல்கிறான், நாகப்பட்டினத்தில் இருக்கும் நல்ல தம்பி பிள்ளை நான்தான். உங்களுடைய உத்தரவுப்படி புருஷர்களும் ஸ்திரீகளும் உட்பட நாங்கள் 20 பேர் புறப்பட்டு வழியில் வரும்போது திருடர்கள் வந்து வளைத்து கொண்டு எங்கள் கை வசமாயிருந்த சகல சொத்துக்களையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். என்னுடைய இடுப்பில் இருக்கிற வஸ்திரம் தவிர மற்ற வஸ்திராபரணங்களையெல்லாம் கொள்ளை போய்விட்டன. எங்களுடன் கூட வந்த மற்ற புருஷர்களும் ஸ்திரீ ஜனங்களும் இடுப்பில் கட்டி கொள்ளக்கூட தகுந்த வஸ்திரம் இல்லாமையினால் கல்யாண வீட்டுக்கு வர வெட்கப்பட்டு நாகப்பட்டினத்துக்கு திரும்பி போய்விட்டார்கள். நீங்கள் குறித்த முகூர்த்தம் தவறி போகாமல் இருக்க வேண்டியதற்காக நாங்கள் 6 பேர் மட்டும் ஊருக்கு திரும்பாமல் உங்களிடம் வந்து சேர்ந்தோம் என்றான். இதை கேட்டவுடனே அருமைநாத பிள்ளையும் மற்றவர்களும் அவன் உண்மையான மாப்பிள்ளை என்றும் அவன் சொன்னதெல்லாம் யதார்த்தம் என்றும் நம்பிக்கை கொண்டார்கள். மாப்பிள்ளையை பார்த்தவுடனே மாமனாருக்கு 1 புஜம் 2 புஜமாகவும் 2 புஜம் 24 புஜமாகவும் ஆயின. மாமியார் எட்டி எட்டி பார்த்து மனம் பொறித்தாள். மணமகள் அடுத்த அறையிலிருந்து கொண்டு மணமகனுடைய இனிமையான குரலை கேட்டு கேட்டு மனமகிழ்ந்தார். அருமைநாத பிள்ளை அந்த திருட்டு மாப்பிள்ளையை நோக்கி சொல்கிறான், என்னுடைய அருமையான மாப்பிள்ளை துரையே, உம்மை கண்டேன், கண் குளிர்ந்தேன். உம்மை தரிசித்தது எனக்கு நேத்திரோற்சவம் செய்தது போல் இருக்கின்றது. என்னுடைய மகளுடைய பாக்கியமே பாக்கியம். ரதிக்கு மன்மதன் வாய்த்தது போலவும் இந்திராணிக்கு இந்திரன் வாய்த்தது போலவும் என்னுடைய மகளுக்கு மணவாளனாக வந்து வாய்த்தீர். இப்படிப்பட்ட லோகோத்தரமான மாப்பிள்ளை யாருக்காவது கிடைக்குமா? திருடர்களிடத்திலே பறிகொடுத்ததை பற்றி நீர் எள்ளளவும் சிந்திக்க வேண்டாம். இந்த நிமிஷம் முதல் என்னுடைய கிரகமும் திரவியங்களும் என்னுடைய மகளும் உம்முடைய ஆதீனந்தான் என்று சொல்லி சொல்லி நடுச்சாமம் வரைக்கும் மாப்பிள்ளையை புகழ்ந்து கொண்டிருந்தான். மறுநாள் உதய முகூர்த்தமானதால் நடுச்சாமம் துவங்கி மணமகளையும் மணமகனையும் அலங்காரம் செய்தார்கள். விடிந்த உடனே மணமகன் மணக்கோலத்துடன் கல்யாண பீடத்தில் உட்கார்ந்து பெண்ணுக்கு திரு மாங்கல்யமும் சூட்டினான். வேத விதிப்படி நடக்க வேண்டிய மற்றைய கிரியாசாரங்களும் கிரமப்படி நடந்தன. இவ்வாறாக திருட்டு மாப்பிள்ளைக்கும் மோகனமாலைக்கும் விவாகம் நிறைவேறிய பின்பு நாகப்பட்டினத்திலிருந்து உண்மையான மாப்பிள்ளையாகிய நல்ல தம்பி பிள்ளையும் அவனுக்கு சொந்தமான சில புருஷர்களும் வந்து கல்யாண வீட்டுக்குள் நுழைந்தார்கள். அவர்கள் ஒருவருக்கும் முகப்பழக்கமில்லாதவர்களாயானபடியால் அவர்கள் யாரென்று அருமைநாத பிள்ளை வினவினான். உடனே நல்ல தம்பி பிள்ளை தான் இன்னான் என்று தெரிவித்ததும், தவிர தானும் மற்றவர்களும் புறப்பட்டு மார்க்கத்தில் வரும்போது கொள்ளை நடந்ததும், தாங்கள் ஊருக்கு திரும்பி போய் சாமான்கள் சேகரித்து கொண்டு வந்ததும் முதலான விவரங்களையும் தெரிவித்தான். இதை கேட்டவுடனே அங்கே இருந்தவர்களெல்லாம் பிரமித்து மயங்கி நின்றார்கள். உடனே திருட்டு மாப்பிள்ளையாகிய அஞ்சாத சிங்கம் அந்த உண்மையான மாப்பிள்ளையை பார்த்து, அட சண்டாளா, என் தகப்பனை உன் தகப்பன் என்றும் என் பெயரை உன் பெயர் என்றும் சுத்த அபாண்டமான பெயரை சொல்லுகிறாயே, உன் தலை மேலே இடிவிழாதா? நீயும் இப்போது வந்திருப்பவர்களும் தானே எங்களை வழிப்பறி செய்தீர்கள். அது போதாதென்று மாப்பிள்ளை வேஷம் போட்டுக்கொண்டு இங்கு திருட வந்துவிட்டீர்களா? இப்போது நீங்கள் தரித்திருக்கிற ஆடை ஆபரணங்கள் எங்கள் உடைமைகள் அல்லவா? அவைகளுக்கு வாயிருந்தால் அவைகளே எங்களுக்கு சாட்சி சொல்லுமே என்று வெண்கலக்கடையில் மதயானை புகுந்தது போல் மடமடவென்று மூச்சு விடாமல் நெடுநேரம் பேசினான். இதை கேட்டவர்கள், அஞ்சாத சிங்கம்தான் உண்மையான மாப்பிள்ளை என்றும் உண்மையான மாப்பிள்ளையை திருடன் என்றும் கிராகியம் செய்தார்கள். அஞ்சாத சிங்கமே தாலி கட்டி கல்யாணம் முடிந்து போய்விட்டபடியால் எல்லோரும் அவன் பட்சத்தில் இருந்தார்கள். உண்மையான மாப்பிள்ளையானவன் நெடுநேரம் மலைத்து போயிருந்த பிறகு சொல்கிறான், கல்யாணம் நிறைவேறி காரியம் முடிந்து போய்விட்டதால் இனிமேல் நான் இன்னான் என்று நிரூபணம் செய்வதனால் ஒரு லாபமும் இல்லை. ஆயினும் என்னை அவன் திருடன் என்று சொல்கிறபடியால் அவன் திருடனா நான் திருடனா என்று ஒரு நிமிஷத்தில் மெய்ப்பிக்கிறேன். இந்த ஊரிலும் எனக்கு அறிமுகமான சில கணவான்கள் இருக்கிறபடியால் அவர்களை அழைத்து வந்து உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன் என்று சொல்லி அவனும் அவனுடன் கூட வந்தவர்களும் வெளியே புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் வீண் போக்கு சொல்லி போய்விட்டதாகவும் இனிமேல் திரும்பி வர மாட்டார்கள் என்றும் பெண் வீட்டார்கள் எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் அஞ்சாத சிங்கம் மட்டும் அஞ்சுகிற சிங்கமானான். தன்னஞ்செறியாத பொய்யில்லை, தாயறியாத சூடில்லை என்பது போல் தான் செய்த காரியம் தனக்கே தெரியுமானதால் அந்த உண்மையான மாப்பிள்ளை தகுந்த மனுஷர்களை கொண்டு வந்து உண்மையை ருசிப்பித்தால் என்ன செய்கிறதென்று பயங்கரம் அஞ்சாத சிங்கத்தை பிடித்து கொண்டது. கல்யாண வீட்டில் எல்லோரும் பல பல வேளைகளில் பிரவேசித்து பராக்காயிருக்கும் போது அஞ்சாத சிங்கமும் அவனைச் சேர்ந்தவர்களும் அவர்கள் மேலே தரித்திருந்த விலை மதிக்கக்கூடாத வஸ்திர பூஷணாதிகளுடன் அற்ப சங்கைக்கு போகிறவர்கள் போல் கொள்ளைத் தோட்டத்துக்குள் நுழைந்து சுவரேறி குதித்து சமீபத்தில் இருக்கிற மலைகள் சூழ்ந்த காட்டுக்குள்ளே நுழைந்து ஒளிந்து கொண்டார்கள். சாட்சி கொண்டு வரப்போன நல்ல தம்பி பிள்ளை சில பெரிய மனுஷர்களை அழைத்து கொண்டு கல்யாண வீட்டுக்கு வந்தான். அவர்கள் அருமநாத பிள்ளைக்கு உண்மையை தெரிவித்ததும் தவிர மணமகளுக்கு தாலி கட்டின மாப்பிள்ளை எங்கே என்று வினவினார்கள். உடனே மாப்பிள்ளையை தேட ஆரம்பித்தார்கள். அனுமார் இலங்கையிலே சீதையை தேடினது போல் கோட்டைகள், கொத்தளங்கள், மூளைகள், முடுக்குகள், சந்துகள், பொந்துகள், கோயில்கள், குளங்கள், தெருக்கள், திண்ணைகள், தோட்டங்கள், துறவுகள் எங்கும் தேடி சல்லடை போட்டு சலித்தார்கள். மாப்பிள்ளையும் அகப்படவில்லை, மாப்பிள்ளையைச் சேர்ந்தவர்களும் அகப்படவில்லை. சந்தையில் அடித்ததற்கு சாட்சியா என்பது போல் அவர்கள் திருடர்கள் என்பதற்கு அவர்கள் தரித்திருந்த ஆடை ஆபரணங்களுடன் ஓடிப்போய்விட்டதே பிரத்யக்ஷ நிதர்சனமானதால் அந்த சுப வீடு அசுப வீடாகி அருமைநாத பிள்ளையும் அவனுடைய பெண்சாதி முதலானவர்களும் ஒருவரையொருவர் கட்டிக்கொண்டு குய்யோ முறையோ வென்று கதறி அழுதார்கள். இந்த சமாச்சாரங்களெல்லாம் தேவராஜ பிள்ளை கேள்விப்பட்டு அவர் என்னையும் கனகசபையையும் அழைத்து கொண்டு கல்யாண வீட்டுக்கு போனார். நாங்கள் போகும்போது அருமைநாத பிள்ளை மனைவி பெருஞ்சப்தத்துடன் ஒப்பாரி செய்து அழுது கொண்டிருந்தாள். அந்த ஒப்பாரியில் அக்காள் மகளை அநியாயம் செய்தேனே, பையை எடுத்தேன், பழியை மேற் போட்டேனே, ஐயையோ தெய்வமே, அத்தனையும் வீணாச்சே என்று சொல்லி அழுதாள். தேவராஜ பிள்ளை அங்கே இருந்தவர்களை பார்த்து அந்த ஸ்திரீ அவ்வகையாக ஒப்பாரி சொல்ல வேண்டி அழவேண்டிய காரணம் என்ன என்று விசாரித்தார். உடனே அவர்கள் அக்காள் மகளுக்கு அவள் செய்த கொடுமைகளை தேவராஜ பிள்ளைக்கு ரகசியமாக தெரிவித்தார்கள். பையை எடுத்தேனே, பழியை அவள் மேல் போட்டேனே என்றதற்கு பயன் என்னவென்று மறுபடியும் தேவராஜ பிள்ளை வினவினார். உடனே நாகப்பட்டினத்திலிருந்து வந்த நல்ல தம்பி பிள்ளை தேவராஜ பிள்ளையை நோக்கி சொல்கிறான், ஐயா, போன மாச துவக்கத்தில் எனக்கு பெண் விசாரிக்கிறதற்காக என் தாய் முதலான ஸ்திரீகள் இந்த ஊருக்கு வந்தபோது இந்த வீட்டில் இரண்டு பெண்கள் இருப்பதாக கேள்விப்பட்டு அந்த பெண்களுடைய குணங்களை அனுபவ சித்தியாக அறியும் பொருட்டு இந்த வீட்டில் சில நாள் தங்கியிருந்தார்கள். குணபூஷணி என்ற பெண்ணே அவர்களுடைய கருத்துக்கு இசைந்ததாய் இருந்ததால் அந்த பெண்ணை எனக்காக கேட்கிறதென்று எண்ணம் கொண்டிருக்கையில் அவர்களுடைய பணப்பை அகஸ்மாத்தாய் காணாமல் போய்விட்டது. எல்லாருடைய பெட்டிகளையும் சோதித்த போது குணபூஷணியின் பெட்டியிலிருந்து அந்த பணப்பை அகப்பட்டது. அந்த பெண் மேலே என் தாயாருக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லாதிருந்த போதிலும் அவளுடைய சிறிய தாயாரே அவள் மேலே குற்றம் சாட்டினபடியால் என் தாயார் ஆதியர் கொண்ட கருத்தை மாற்றி மோகனமாலை என்கிற பெண்ணை எனக்காக கேட்டு நிச்சயதார்த்தம் செய்து வந்தார்கள். இந்த சங்கதிகளெல்லாம் என் தாயார் மூலமாக நான் கேள்விப்பட்டேன். இப்போது அந்த ஒப்பாரியின் கருத்தை யோசிக்கும் இடத்தில் சிறிய தாயாரே பையை திருடி குணபூஷணியின் பெட்டியில் வைத்து அவள் மேலே பழி போட்டதாக தோன்றுகிறது என்றான். தேவராஜ பிள்ளைக்கும் எனக்கும் மற்றவர்களுக்கும் அப்படியே அபிப்பிராயம் ஆயிற்று. தேவராஜ பிள்ளை யாதொரு அக்கிரமத்தை பற்றி கேள்விப்பட்டால் உடனே அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டுமென்ற கவலையுள்ளவரானதால் குணபூஷணிக்கும் நாகப்பட்டினத்தில் இருந்து வந்த மாப்பிள்ளைக்கும் விவாகம் செய்விக்க வேண்டுமென்கிற இச்சையுடையவரானார். அவருடைய கருத்துக்கு எல்லோரும் இசைந்தபடியால் அவரும் கூட இருந்து அந்த பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சம்பிரமாக கல்யாணம் நடப்பித்தார். குணபூஷணி அந்த கல்யாணத்தில் சந்தோஷமாயிராமல் தன்னுடைய தங்கைக்கு நேரிட்ட அவமானத்தை நினைத்து நினைத்து பொறுமிக் கொண்டிருந்தாள். இதுவும் அவளுடைய கீர்த்தி பிரதாபத்தை மென்மேலும் விளங்கச் செய்தது. திருடன் அவகடமாய் வந்து மோகனமாலைக்கு தாலி கட்டினது செல்லாதென்றும் அவளை வேறு யாருக்காவது பாணிகிரகணம் செய்து கொடுக்க தடை இல்லை என்றும் சாஸ்திரம் தெரிந்த பிராமணோத்தமர்கள் வியாக்கியானம் செய்த போதிலும் அவளுக்கு திருடன் தாலி கட்டினான் என்கிற அபக்யாதி ஊரெங்கிலும் பிரசித்தமானபடியால் அவளை ஒருவரும் வதுவை செய்ய துணியவில்லை. குணபூஷணியுடைய ஓயா முயற்சியினால் நாகப்பட்டினத்தில் மோகனமாலைக்கு ஒரு புருஷன் கிடைத்து விவாகம் நிறைவேறி எல்லோரும் க்ஷேமமாயிருக்கிறார்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 34 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.